நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சிங்கப்பூரில் தொழில் அதிபராக இருப்பவரும் தமிழ் ஆர்வலருமான திரு எம் ஏ முஸ்தபா அவர்களை இப்பொழுது சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
அண்மையிலே ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. மெல்பர்ன் நகரிலே ஒரு வீதி, ஒரு தெரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று, அதன் பின்னணியில் இருப்பவர் நீங்கள் தான் என்று அறிந்தோம். இந்த தெருவிற்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பெயர் சூட்ட வேண்டியதற்கான சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, அதை எப்படி செயல்படுத்தினீர்கள்?
தமிழ் ஆர்வலர்னு சொல்லிட்டீங்கனால மொழியின் மீது எனக்கு மிகப்பெரிய பற்று உண்டு. தமிழ் கவிஞர்கள்ல 5 பேர்கள் இருக்கு. ரொம்ப அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் இதயத்திலும் பழக்கம் உள்ள 5 மாபெரும் கவிஞர்கள் என்னோட தொடர்ந்து தொடர்பு இருக்காங்க. எப்படி தமிழ் 50 காப்பியங்கள் மாதிரி 5 ரத்தனங்களும் எனக்கு கிடைக்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு நட்பு 30 காலமாக கிடைத்தது. அவர்களை வரிசைப்படுத்த வேண்டும் என்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சிற்பி பாலசுப்ரமணியம், ஈரோடு தமிழன்பன், கவிஞர் மு மேத்தா, கவிப்பேரரசு வைரமுத்து, இவர்களை நான் வரிசைப்படுத்துவது அவர்களுடைய வயதை வீழ்ச்சியை தவிர தரத்தை பற்றி அல்ல. 5 நட்சத்திரங்கள். இந்த கவிதை ஆர்வமும் தொடர்புகளும் தான் என்னை இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை ஒன்று கொண்டு. நான் ஒரு முறை டெல்லி சென்றிருக்கும் போது ஒரு முக்கியமான வீதிக்கு மகாகவி பாரதியாருடைய பெயர் சூட்டப்பட்டதை பார்த்தேன். அப்பொழுது எனக்கு மிக மன மகிழ்ச்சியை கொடுத்தது. நம் தமிழகத்தை சார்ந்த ஒரு கவிஞன் ஒரு தலைநகரத்தில் ஒரு தெருவில் ஒரு பெயரை வைத்து இருக்கின்றார்கள். நம் தமிழர்கள் எல்லாம் பெருமைப்பட விஷயமாக இருக்கின்றது என்று எண்ணினேன். வாய்ப்புகள் வரும்பொழுதும் நாம் எங்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்தலாம் என்று மனதில் உள்வாங்கிக் கொண்டேன். 5 முந்தைய ஒரு தகவல் கிடைத்தது. கனடாவில் ஏதோ ஒரு தகுதிக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய பெயர் சூட்டப்பட்டதும் மீண்டும் அந்த நினைவை தூண்டியது. நான் சொத்து முதலீடு வியாபாரம் சென்னையிலும் மெல்பர்னிலும் சிங்கப்பூரிலும் செய்து கொண்டு வருகிறேன். மெல்பர்ன் நகரிலிருந்து இருக்கக்கூடிய மெல்டன் என்கிற பகுதியில் நான் ஒரு இடம் வாங்கி குடியிருப்புகள் வீடு கட்டி விற்பதற்காக வாங்கிட்டு அதுக்கான பிளான்கள் அப்ரூவ் பண்ணும்போது தான் தெரிந்தது அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விரும்பக்கூடிய பெயரில் 3 பெயரை கொடுக்கலாம். அரசாங்கம் விரும்பினால் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அவை நிராகரிக்கப்பட்டு அரசாங்கம் விரும்பக்கூடிய பெயரை வைக்கலாம் என்று அந்த விண்ணப்பத்தில் ஒரு காலம் இருக்கின்றது. என் 5 பேரில் முதலில் காலம் சென்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெயரை வைக்க வேண்டும் என்று 3 அவர் பெயரை விதவிதமாக போட்டு விட்டேன். கவிக்கோ தெரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தெரு, பயட் கவிக்கோ ஸ்ட்ரீட் அப்படின்னு 3 பேரை கொடுத்து 2 ஆகிவிட்டது. இந்த கொரோனா பிரச்சனை அது மற்றவர்களாம் வந்து சென்ற வாரம் தான் கவிக்கோ ஸ்ட்ரீட் என்று அப்ரூவ் பண்ணி அந்த பிளானும் சேர்ந்து அப்ரூவ் வந்தது. எனக்கு மிக மகிழ்ச்சி. என்னுடைய முகநூலில் போட்டு விட்டேன், கவிக்கோடைய அன்பர்கள் உலகம் முழுவதும் நம்மை வாழ்த்துவதாகவும் பாராட்டவும் செய்யும்போது மனதுக்கு ஒரு நெகிழ்வாகவே இருக்கிறது.
எமக்கும் நெகிழ்வாக இருந்ததனால் தான் உங்களுடன் தொடர்பு கொண்டோம் ஐயா. உங்களது பின்னணி, உங்களது ஆர்வங்கள் பற்றி எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
என்னுடைய ஆர்வம் என்ன என்று கேட்டீங்கன்னா, நான் மொழி என்பது என்னுடைய இதயத்திலும் ஆன்மாவிலும் கலந்தது தமிழ் மொழி. இதற்கு மூல காரணம் என்னுடைய மரபணு என்றே நான் போக போக என்னையே நான் ஆய்வு கொண்டேன். என்னுடைய தாய் வழி பாட்டனார் நாவலர் என்ற பட்டம் பெற்ற புலவர் காதர் மொய்தீன். என் தந்தை வழி பாட்டனார் விகடகவியாகவும் வாழ்ந்து வாழ்ந்தார். இந்த மரபணுக்கள் தான் என்னை ஆர்வமூட்டியது என்று நான் முடிவு பண்ணிவிட்டேன். இதனால் மொழி சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களையும் முன்னெடுத்து செல்வதே நம் மற்ற கவிஞர்களுடைய நெருக்கத்தையும் அந்த இதயபூர்வமான உணர்வும் எங்கு போனாலும் நாம் தமிழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதும் எனக்கு என் ரத்தத்தில் கலந்து வந்ததாகிவிட்டது. அப்போ சிங்கப்பூர்களுக்கு வந்து நான் ஒரு 45 ஆண்டுகளாகிவிட்டது. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அங்கே பிறந்தது. சிங்கப்பூரில் வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இருப்பது. சிங்கப்பூர் கலாச்சாரத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் ஒரு 40 முன்பு வழக்கு மொழியில் மலைய மொழியைத்தான் எல்லா இனத்தோடும் பேசுவார்கள், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது. ஆனால் 90 அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கு மொழியில் ஆங்கிலம் வந்துவிட்டது. இதனால் இந்த தாய்மொழி சம்பந்தப்பட்ட அவர்களுடைய கவனம் சேறிவிட்டது. அதனால் என் பிள்ளைகளை எல்லாம் தமிழ் மொழியில் ஆர்வமாக படிப்பதற்கு தூண்டி கொண்டே இருப்பேன். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தமிழர்கள் தங்கள் வீடுகளில் தமிழ் பேசுவதை குறைத்ததால் மாணவர்களிடையே வந்து தமிழ் சம்பந்தப்பட்ட ஆர்வமும் பேச்சும் போது இதை நான் கவனித்து வந்து இருக்கும்போது என்னுடைய மகள் வந்து பள்ளியில் தமிழில் முதல் மார்க் வாங்கியவுடன் அந்த ஆசிரியர் என்னை அழைத்திருந்தார். போய் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது தமிழாசிரியர் சொன்னார், சிங்கப்பூரில் தமிழர்கள் 3 ஆண்டுகளாக இருந்தாலும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள் மாணவ மாணவிகள் தான் தமிழில் அதிகமாக மார்க் வாங்குகின்றார்கள் அப்படி என்று என்னை பாராட்டி சொன்னார். நான் இதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்டேன். முக்கியமாக அவர் சொன்ன காரணம், நீங்கள் உங்கள் வீடுகளில் தமிழ் மொழியில் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், அதனால் குழந்தைகளுக்கு தமிழ் மொழி நன்றாக வருகின்றது. ஆனால் மற்ற சமூகத்தினிடையே வீடுகளில் தமிழ் பேசக்கூடிய பழக்கம் இல்லாததால் நாங்கள் கல்வி எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் எழுத தெரிகிறவர்களுக்கு படிக்க தெரிஞ்சவர்களுக்கு பேச தெரியாமல் கூட போய்விடுகிறது என்று என்னிடம் குறைபட்டுக் கொண்டார். அது என்னுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது. அதற்கு பின்பு நான் என்னுடைய ஒரு வர்த்தக நிறுவனம் 93 நானும் என் சகோதரரும் நண்பரும் சேர்ந்து ஜிஎம்பி ஜுவல்லர்ஸ் என்று ஒரு நகைக்கடை ஆரம்பித்தோம். அப்பொழுது முதல் கட்டமாக நகை வாங்குவோரில் ஒரு பயிர் கொடுப்போம், அதில் நான் ஒரு வாசகத்தை பதிவிட்டேன், தமிழில் பேசுவோம் அப்படி என்று ஒரு வார்த்தையை நான் முதல் முதல்ல சிங்கப்பூர்ல பொருள்கள் மீதும் பில்லு மீதும் நான் அடிக்கும்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழிப்புணர்ச்சியையும் பரவலையும் உண்டு பண்ணிவிட்டது. இது ஒரு புறம் இருக்க, சிங்கப்பூரில் தமிழர்கள் தாய்மொழி மீது ஆர்வம் குறைந்தது, மலாயின மக்களுக்கு மலாயின ஆர்வம் குறைந்தது, சீனர்களுக்கு அந்த மேண்டரின் கற்றுக்கொள்ள ஆர்வம் வந்து எல்லாமே ஆங்கிலத்தை நோக்கி போகும்போது கலாச்சார மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த நாட்டை வடிவமைத்த சிற்பி லீ குவானியூ அவர்கள் இதை கூர்ந்து கவனித்து கலாச்சாரங்கள் அழியக்கூடாது, அதனால் ஒரு மாற்று திட்டமாக அவர் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். பல இன மொழி கலாச்சாரமுள்ள நமது சிங்கப்பூர் நாட்டில் அவரவர்கள் மொழியையும் சமயத்தையும் கட்டி காப்பது ஒவ்வொருவருடைய கடமை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிங்கப்பூரில் தொழில் அதிபராக இருப்பவரும் தமிழ் ஆர்வலருமான முஸ்தபா முகமது எம்ஏ அவர்கள்.
அதன் பிறகு எல்லா மொழிக்குமான ஒரு ஃபண்டு கொடுத்து அந்தந்த மொழி சம்பந்தமாக பரப்புறதுக்கு ஏற்படுத்தினார். சீன மொழிக்கு ஒரு ஃபண்டு, மலாய் மொழி, தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு என்று வளர் தமிழ் இயக்கம் அதுக்கு பேர். அந்த அமைப்பு வச்சு அரசாங்கத்தை பாடி ஆண்டுதோறும் அரசாங்கம் வந்து இப்போ 1 மில்லியன் சிங்கப்பூர் வெள்ளி கொடுக்குது. அதன் மூலமாக தமிழ் மொழியை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது, பரப்புதல், இந்த மாதிரியான செயல்கள் வந்து நிறைய அமைப்புகளுக்கு உதவி பண்றது, மக்களிடையே தமிழை பரப்புறதுக்கான செயலை இது பண்ணுவாங்க. இதே போன்று மலாய் மொழிக்கும் உண்டு, இதே போன்று சீன மொழியில் மேண்டரின் மொழிக்கு உண்டு. இப்படி ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் தமிழ் முரசுடைய ஆசிரியராக இருந்த ஐயா திருநாவுக்கரசு காலஞ்சென்ற அவர் தமிழ் அறிஞர், மிகச்சிறந்தார். அப்ப அந்த வளர்த்தமிழ் இயக்கம் வந்து அப்பைய பண்ணும்போது மிகச்சிறந்த நிகழ்ச்சி ஒன்று இதுவரை இல்லாத ஒன்று செய்யக்கூடிய பொறுப்பை என்னிடம் கொடுக்கும்போது சற்று யோசனை. நான் இயற்கையிலே கவிதை பிரியன், எனவே நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சிற்பி பாலசுப்ரமணியம், ஈரோடு தமிழ் அன்பன், கவிஞர் மு மேத்தா, கவிஞர் வைரமுத்து, நான் நினைக்கிறேன் 93-95 காலகட்டங்களாக இருக்கும், 25 ஆண்டுகள், இவர்கள் 5 பேர்களையும் வைத்து கவியரங்கம் ஒன்று சிங்கப்பூரில் முதன் முதலாக படைத்தேன். தமிழ்நாட்டிலே இவர்கள் 5 பேரும் இது மாதிரியான ஒரு கவியரங்கத்தை நடத்த கிடையாது. ஏதாவது 3 பேரோ 2 பேரோ நடத்துவார்கள், அல்லது 5 பேரும் ஒன்று கூடி கவியரங்கம் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த சந்தோஷமான நிகழ்வு என்று வந்திருந்த அனைவரும் கூட எனக்குமே இன்றைக்கும் அது மிகப்பெரிய மனநிறைவு. அதுக்கப்புறம் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட அரசாங்கம் காலப்போக்கில் ஏப்ரல் மாதத்தை தமிழ் மொழி மாதம் என்று அறிவித்து அந்த 1 மாதமும் தமிழ் நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள், சிங்கப்பூரில் வந்து 30-40 தமிழ் அமைப்புகள் இருக்கு, அதுல வந்து எனக்கு நெருக்கமான தொடர்பு வந்து எழுத்தாளர் கழகம். ஏன்னா அது வந்து ஏதாவது பெரிய புகழ் வாய்ந்த ஒரு சாபம், அதனுடைய தொடர்ச்சியான பொதுவாக மற்ற தமிழ் நிகழ்ச்சிகள் அமைப்புகள் போக்குவரத்து காலப்போக்கில் எனக்கு சிங்கப்பூரிலே நம்முடைய தமிழ் சார்ந்த ஒன்றை நாம் நிறுவ வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த காலத்தில் 90களிலிருந்து 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா எழுத்தாளர்களிடம் ஒரு பெரிய ஆதங்கமும் ஒரு வேள்வியும் இருந்தது. அது என்ன என்று கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியா படைப்பாளாக கூடிய கதை கவிதைகள் போக்குவரத்திற்காக ஒரு அங்கீகாரத்தை தமிழக அரசின் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஒரு பல்கலைக்கழகம் விருதோ, இரண்டு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது சிங்கப்பூர் மலேசியா எழுத்தாளர்கள். ஒன்று, படைப்பாளிகளுக்கு நூல் வெளியிடக்கூடிய அரங்கமும் படைப்பாளிகளுக்கான ஒரு விருது பல்கலைக்கழகம் வழங்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக வைக்கப்பட்டு வந்தது. இது வந்து பல தமிழ்நாட்டில் வந்த பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், முக்கியஸ்தர்களிடமா இது கோரிக்கை விடப்பட்டது. ஆனால் யாருமே போய் அதற்கான முன்னெடுப்பு செய்யவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, சிங்கப்பூர் மலேசியா தமிழுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்னா, சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் மக்கள் மொழியாகவும் போவதற்கு அரும்பாடுபட்டவர் கோ சாரங்கபாணி அவர்கள். அவரால் நிறுவப்பட்ட தமிழ் முரசு பத்திரிகை தான் இன்றும் சிங்கப்பூரில் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரே நாளிதழ். அதன் மூலமாக தமிழ் வளர்ச்சி, தமிழ்க மிகவும் பரப்பி அந்த மனிதருக்கான ஒரு அடையாளத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை. இரட்டை கோரிக்கைகள் 15 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு 80களிலிருந்தே இது ஆரம்பிக்கப்பட்டது. யாருமே இதை கவனிக்கவில்லை. இதை நான் மட்டும் கவனித்துக் கொண்டே வந்தேன். வியாபாரங்களில் வெற்றியடைந்து பொருளாதாரங்களில் தன்னிறைவு பெற்று வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது இதை நாம் உருவாக்குவோம் என்று முடிவு பண்ணி நான் சிங்கப்பூரில் முதலாக ஒரு தமிழ் மொழிக்கு என்று என்னுடைய குடும்ப அறக்கட்டளை ஒன்று நிறுவினேன். முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை சிங்கப்பூர் குடும்ப அறக்கட்டளையாக இருந்து இப்பொழுது சட்டபூர்வமான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அறநிறுவனமாக மாறிவிட்டது. நான் அடிக்கடி சென்னையில் சொத்து சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு போக வரும்போது, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் பல துறைகளில் தமிழும் ஒரு துறையாக இருக்கிறது. ஆனால் தஞ்சாவூரில் மட்டும்தான் தமிழுக்கென்றே ஒரு பல்கலைக்கழகம் இருப்பது என் கவனத்திற்கு வந்தது. தஞ்சையில் உள்ள தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்தான் உலக தமிழர்களின் தாய்மொழி பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தின் மாதிரி யாழ்ப்பாண தமிழ் நூலகத்தின் மாதிரியிலே அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. தெரியல, நான் 2011 இலங்கையில போய் நான் நூலகத்தை பார்க்கும்போதுதான் நான் உணர்ந்தேன், இதனுடைய பிரதிதான் தஞ்சை பல்கலைக்கழகம். மிக மகிழ்ச்சியா இருந்தது. நான் போய் துணைவேந்தரிடம் கேட்டேன், இருப்பதிலே அதிகபட்சமாக பணம் அறநிதியம் உள்ளது எது என்று கேட்டேன். தமிழ் பெரியார் தந்தை ஆதித்தனார் பேரில் 5 லட்சம் ரூபாய் சம்பந்தமான சொற்பொழிவுகள், விழாக்கள், அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். வந்து நான் சிங்கப்பூர்ல வந்திருக்கேன், என்னுடைய தேவை வந்து 4 தேவைகளை உங்கள் பல்கலைக்கழகத்தில் அமைக்க விரும்புகிறேன். சிங்கப்பூர் மலேசியா படைப்பாளிகளுக்கு ஆண்டுதோறும் பல்கலைக்கழகம் விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, சிங்கப்பூர் மலேசியாவில் உள்ள அத்தனை நூல்களையும் நான் திரட்டி தருகிறேன், எங்களுக்கு என்று தனியாக ஒரு நூலகத்தை அமையுங்கள் என்று கூறினேன். மூன்றாவதாக, இவையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆய்வு இருக்கை, ஆங்கிலத்திலே ரீசர்ச் சேர் என்று சொல்வார்கள், அந்த ரீசர்ச் சேர் வேணும் என்று கூறினேன். ஆய்வு இருக்கை வந்து சிங்கப்பூர் தமிழ் வேல் சாரங்கபாணி அவருடைய பெயரில் அந்த ஆய்வுக்கு இருக்க வேண்டும். $50,000 நான் முதலீடு செய்கிறேன், அப்பதான் நீண்ட காலத்துக்கு தயார் வரும் என்று திட்டமிட்டு வகுத்து பேசி நாங்கள் ஓராண்டு காலம் 2007 தொடர்ச்சியாக பேசி அதற்கான அனுமதி வாங்கி உருவாக்கப்படும் போது 3 செயல்பாடுகள். ஒன்று, சிங்கப்பூர் மலேசியாவில் உள்ள சிறந்த கவிதையோ கதையோ தொகுப்போ புதினமோ நாவலோ எது வந்தாலும் சிறந்த ஆய்வு செய்து தஞ்சை தமிழ்ப் பழகம் கரிகால் சோழன் விருது என்று வழங்கும். தனி நூலகம் அமைக்கப்படும். அந்த நூலகத்துக்கு மலேசியாவில மிகச்சிறந்த பத்திரிகையாளர் இறந்து போன நண்பர் ஆதிக்குமரன் பெயர் சூட்டப்படும். மூன்றாவதாக, சிங்கப்பூர் மலேசியாவில் உள்ள தமிழர்களை ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தமிழில் PhD அல்லது MPhil பண்ணக்கூடியவர்களுக்கு நிதி உதவியும் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நடக்கின்றது. அந்த விருதுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சிங்கப்பூரில் ஒரு முறையும், மலேசியா கோலாலம்பூரில் ஒரு முறையும், தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு முறையும் நடக்கப்பட்டது. 2008 நடக்கும்போது 2013-14 இலங்கை தமிழர்கள் வந்து என்ன அணுகி எங்களையும் இதில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் மகிழ்வோடு இலங்கை தமிழர்களும் படைப்புகளும் விருது கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த கொரோனாவால் இந்த 2018-19 விருதுகளுடைய ஆய்வுகள் வெளியிடப்படாமல் இருக்கின்றது. நான் அடுத்த மாதம் சென்னை சென்று பல்கலைக்கழகத்தில் வந்து ஆய்வு பண்ணி அந்த விருதுகள் வழங்கப்படும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.